உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றோம். பல்வேறு தலைப்புகளான நிகழ்ச்சிகள் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ மியூசிக்னா என்ன, அதனோட அடிநாதம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசுகிறதுக்காக நம்ம நிலையத்துக்கு திரு விஜயேந்திர ராவ் அவர்களும் அவர் தம் துணைவியார் மஞ்சுளா விஜயேந்திரன் ராவ் அவர்களும் நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
வணக்கம். எங்கள் இசையை பற்றி ஒரு இரண்டு வார்த்தைகள் கூற சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் இசையை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம வாழ்நாள் பத்தாது. ஏன்னா அந்த இசை அவ்வளோ பெருசுன்னு சொல்ல முடியாது, சின்னதுன்னு சொல்ல முடியாது. அது அனுபவிக்க வேண்டிய ஒரு கலைங்கிறதுனால நம்ம வாழ்நாள் புறமும் அனுபவிக்க தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். அந்த விதத்தில் இசை வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சிறிது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அது எங்கே போய் முடியுது, எங்கே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிச்சதில்லை. இசை என்றைக்கு ஆரம்பிச்சது, யார் ஆரம்பித்தா, எப்போ வந்தது, அது எப்படியெல்லாம் போச்சு, அது பரிணாம வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கே மட்டும் இல்லை, லோகம் புறமே நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம பாரத நாட்டில் இருக்கிறதுனால பாரதத்தில் இருக்கும் இந்த இசைக்கலையை மட்டும் நம்ம ஆராய்ச்சி பண்ணு பார்த்திங்கன்னா, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் பரதமுனி என்னும் பெரியவர் நாட்டிய சாஸ்திரம் என்னும் நூலை எழுதி அதில் நாட்டியமும் இசையும் இரண்டும் சேர்த்து ஒரு நூலாக வெளியிட்டு இருந்தார். அது வந்து நாளடைவில் வந்து நாட்டியம் வந்து தனியாக பிரிஞ்சு இசை தனியாக வளர்ந்து இப்போ இசை மட்டும் தனியாக வளர்ந்து கொண்டு வருகிறது. அதில் வந்து நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு வரோம். அல்டிமேட்டாக கடைசியில் பார்த்திங்கன்னா இசை என்பது எல்லாருக்கும் ஒரு உணவு அவசியம் போல இசை ஒன்று ஒரு அவசியமான பொருளாகிறது. இதில் ஒரு சிறிய கேள்வியை நாம் கேட்டுக்கொள்வோம். இந்த உலகத்தில் இசையை வெறுப்பவர் யாராவது உண்டா? நம்மளே நாமளே கேட்டு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இசையை வெறுப்பவர்கள் யாருமே இருக்க முடியாது. இசை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இசை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்க முடியாது. எனக்கு இந்த இசை பிடிக்கும், அல்ல வெஸ்டர்ன் இசை பிடிக்கும், ஹிந்துஸ்தானி பிடிக்கும்னு சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஸோ அதனால் இசை வந்து மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத அங்கமாக இருக்கிறது. அந்த இசையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோ, அதுலேயே நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். நம்ம வாழ்க்கையும் என்ரிச் ஆகும், நல்ல வளமடையும், அதில் நமக்கு மனசாந்தியும் கிடைக்குங்கிறது எல்லாருடைய அனுபவம். ஆனால் அந்த இசை எப்படி போகணும், யார்கிட்டருந்து கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல ஓரளவு வரைமுறைகள் இருக்கிறது. அதில் நம்ம வந்து கடைபிடிச்சு போனோம்னா இசையை நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதாவது எப்படி ஒரு ருசி அனுபவித்து தான் அதை விவரிக்க முடியுமே ஒழிய எழுத்து மூலமோ அல்ல வார்த்தைகள் மூலமோ நம்மளால் ஒரு ருசியை சொல்ல முடியாது. அதே போல் இசை வந்து எவ்வளோ புஸ்தகங்கள் இருந்தாலும், எத்தனை லேப்டாப் இருந்தாலும், எவ்வளவு இருந்தாலும் அந்த இசை ஒரு தனக்குத்தானே அனுபவித்தால் ஒழிய அந்த இசையினுடைய பயன் முழுமையாக போய் சேருவதில்லைங்கிறது என்னுடைய கருத்து.
இசை வந்து எப்படி காற்று உலகம் பூரா அப்படி பரவி இருக்கு இல்லையா, அது மாதிரி உலகம் முழுவதுமே இசை பரவிதான் இருக்கு. இயற்கை இசை, குழந்தையின் அழுகுரல் கூட ஒரு இசை, புகைவண்டி அது செல்ற அந்த தாளக்கட்டு கூட ஒரு இசை தான், அதே மாதிரி கடலின் ஓசை அதுவும் ஒரு இசை தான். அதே மாதிரி மூங்கில் காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கிலில் சின்ன சின்ன துளைகள் போட்டிருக்கோம், அந்த துளைகள் வழியாக காற்று வந்து மோதும்போது அதிலிருந்து சில நல்ல ஸ்வரங்கள் எல்லாமே வெளிப்படும், அதை கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இயற்கையில் வரக்கூடிய இசை தான். அதனால் இயற்கையிலேயே இசை இருக்குது. தனியாக இசைன்னு பார்க்குறத விட இயற்கை இசையை முதல்ல ரசிக்க தெரிஞ்சாலே அடுத்தபடியாக நாம் இசையை கற்றுக்கிட்டு அதன் மூலியமாக அதை ரசித்து மற்றவங்களுக்கும் அதை பாடி காட்டி நாமளே அனுபவித்து இசையை நம்ம நல்ல முறையில் வெளிப்படலாங்கிறது என்னோட கருத்து.
இந்த காலகட்டத்தில் நமக்கு எல்லாருக்கும் பாட்டு கேட்க பிடிக்கும். அந்த பாட்டுக்கு பின்னால் எவ்வளோ உழைப்பு இருக்குது. நாம் அழகாக உட்காந்து ஒரு ஏசி ரூம் அல்ல ஒரு காரில் போகும்போது ஏசி கார்லேயோ ரொம்ப சுகமாக கேட்டுட்டு போகிறோம். அது நமக்கு எவ்வளவு நிம்மதி ஒரு சுகத்தை கொடுக்குதுங்கிறது யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் அந்த இசைக்கு பின்னால் எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது அந்த இசையமைப்பாளருக்கும் அந்த கலைஞருக்கும் தான் தெரியும். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு இரு விஷயங்களை எல்லோருடையும் பரிந்து கொள்வதில் நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். அதாவது எப்படி ஒரு மொழிக்கு ஆல்ஃபபெட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, எழுத்துக்கள் இருக்கிறதோ அதே மாதிரி இசைக்கும் எழுத்துக்கள் உண்டு. இசையும் ஒரு மொழிதான். அந்த மொழி என்னென்னா, இட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது உணர்வுகளை தூண்டும் அல்லது உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு மொழியாக இசை இருக்கிறது. ஸோ உணர்ச்சின்னு வரும்போது அதுக்கு எழுத்தோ அல்லது வேறு எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது, அவர்கள் அனுபவம்னு நான் சொல்லலாம். அப்போது இந்த ஏழு ஸ்வரத்தை வச்சுட்டு சரிகமா பதனிங்கிற ஏழு ஸ்வரம் உலகம் பூரா அதுதான் இருக்குது. எந்த மொழியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அதில் ஏழு ஸ்வரங்கள் இருக்குது. அந்த ஏழு ஸ்வரத்தில் எத்தனையோ ராகங்கள், எத்தனையோ மெலடிஸ், எத்தனையோ பாட்டுகள் எப்படி வருதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கும் சாதாரணமாக பாமரர்களுக்கு. ஆனால் இசைக்கலைஞர்களுக்கு அதை வந்து சரிகமா பதனி என்பதை தன் மனது மூலமாக சொல்கிறார்கள் ஒழிய நாக்கு மூலமாக அல்லங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த மனம் மூலியமாக வரும்போது அதில் ஒரு உணர்ச்சிகள் இருக்கும், நவரசங்கள் இருக்கும். அந்த நவரசத்திற்குள்ளே பூந்து அந்த வார்த்தைகளையோ அந்த எழுத்துக்களையோ சொல்லும்போது நிஜமாகவே அவர்கள் பாட்டை வெளியே கொண்டு வரதில்லை, அவர்களுடைய உணர்ச்சியை வெளியில் கொண்டு வராங்க. அந்த உணர்ச்சிங்கிறது மனசு சம்மந்தப்பட்டது. ஸோ இசைம்பது ஒருவர் மனதிலிருந்து இன்னொருவர் மனதிற்கு நேராக போகும் ஒரு மீடியம் என்று சொல்லலாம். இது வந்து நாக்கிலிருந்து பாடி காதில் கேட்குற சமாச்சாரம் அல்ல, ஒரு மனத்திலிருந்து இன்னொரு மனத்திற்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆத்மாவிலிருந்து இன்னொரு ஆத்மாவுக்கு போகும்போது அந்த அனுபவம்ங்கிறது ரொம்ப அலாதியான அனுபவம். அதனால் இசை வந்து எல்லா இடத்திலும் இருக்கிறது. உலகத்தில் பார்த்திங்கன்னா இறைவனை தொழுவது, கோயிலில் பிரார்த்தனை செய்வதில் எல்லாத்துலேயுமே இசை கலந்து இருக்கிறது. அது எந்த மதமோ எந்த மொழியோ எதுவுமே ஜியோக்ராஃபிக் பவுண்ட்ரின்னு சொல்லுவாங்க அதுக்கு கிடையவே கிடையாது. தேசத்துடைய எல்லை கிடையாது, பாஷையுடைய எல்லை கிடையாது, மனித வர்க்கத்தின் எல்லை கிடையாது, அது ஒன்றே தான். அதனால்தான் அது ஆண்டவனுக்கு ஈக்குவல். ஆண்டவனுக்கு எந்த ஜாதியோ மதமோ பேதமோ ஒன்றுமே இல்லை, அவன் அன்பே உருவானவன். அதே மாதிரி இசைக்கும் அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால அதுவும் அன்பான ஒரு என்டிட்டின்னு சொல்லலாம்.
அதாவது சப்த ஸ்வரங்கள்னு சொல்லும்போது சரிகம பதனி ச ரி க ம ப த நி ச சா நி த ப ம க ரே ச. இந்த ஸ்வரங்கள் தான் பேசிக் ஸ்வரங்கள் ஃபுல்லாகவே, அதாவது இசை முழுக்கவே இந்த ஏழு ஸ்வரங்களை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. 72 மேளகர்த்தா ராகங்கள்னு இருக்குது. அந்த 72 மேளகர்த்தா ராகங்களும் சரிகமா பதனி சாநிதப்பமாக இதே தான். ஆனால் அதில் வர ரிஷப காந்தாரங்கள் நிஷாதங்கள் எல்லாமே வேறு வேறையாக இருக்கும். அதையெல்லாம் மாற்றி மாற்றி போடும்போது நிறைய ராகங்கள், விதவிதமான ராகங்கள், அதாவது இவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட நிறைய ராகங்களை நம்ம உருவாக்கலாம். இந்த 72 ராகங்கள் தான் மேஜர் ஸ்கேல், அதாவது முக்கியமான ராகங்கள். மேளகர்த்தா ராகம், தாய் ராகம், இது எப்படி வேணால் சொல்லலாம். இதிலிருந்து பிறந்த ராகங்கள்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்குது. ஆனால் அதில் எல்லாம் சில ஸ்வரங்கள் இருக்காது. கம்ப்ளீட்டாக 7 ஸ்வரங்கள் இருந்தால் தான் மேளகர்த்தா ராகம். அதில் 1-2 விடுபட்டு இருந்தால் அது ஜனிச்சது, அதாவது ஜன்ய ராகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஜன்யராகங்கள் ஏராளமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே நிறைய கீர்த்தனங்கள் இருக்குது. அதாவது சங்கீத மும்மூர்த்திகள் தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சதர், சியாமா சாஸ்திரிகள், இவங்க மூணு பேரும் இசையுலகுக்கு கொடுத்த கொடை எவ்வளவுன்னு நம்மளால் அளவிட்டே சொல்ல முடியாது. அதே போல் சங்கீத பிதாமகர் புரந்தரதாசர், அவர் தான் இந்த இசையை வந்து ஆரம்பத்தில் இருந்ததை ஒரு நெறிமுறைப்படுத்தினார். அதாவது ஒவ்வொரு இதுவாக கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டே வந்தார். எதுக்கப்புறம் எது சரளி வரிசை, ஜண்ட வரிசை, மேல்ஸ்தாயி வரிசை, கீழ்ஸ்தாயி வரிசை, அலங்காரம், அப்படி ஒரு நமக்கு ஒரு சிலபஸை ஏற்படுத்தி கொடுத்ததுனால தான் அவருக்கு சங்கீத பிதாமகருங்கிற அந்த அடைமொழி அவருக்கு வந்தது. அதுக்கப்புறம் சங்கீத மும்மூர்த்திகள், அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லவே முடியாது, எண்ணிக்கையில் அடங்காதவங்க நிறைய தமிழ் கீர்த்தனைகள், அருணாச்சல கவிராயர், கோபாலகிருஷ்ண பாரதியார், பாரதியார், சுத்தானந்த பாரதியார், அருணகிரிநாதர், பாபநாசம் சிவன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்படி நிறைய பேர் வந்து இசையுலகுக்கு ஆற்றிய தொண்டு ரொம்ப மகத்தானது.
இசை இப்படி இருக்க இசையில இன்னொரு முக்கியமான அங்கம் தாளம், லயம். ஸ்ருதி மாதா லய பிதான்னு சொல்லுவாங்க. ஸ்ருதியே தாய்க்கும் லயம், அதாவது ரிதம், அது பிதாவுக்கும் ஒப்பிட்டிருக்காங்க. அதாவது தாளம் அல்லது ரிதம் நமக்கு எப்படி ரொம்ப நம்ம கூடவே இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். லயம் இல்லாத இடமே இல்லை. அதாவது இயற்கையே ஒரு ரிதமிக் தான். எப்படின்னா டே நைட் மாறி மாறி வர்றது, மந்த் ஜனவரி பிப்ரவரி மாறி வர்றது, வருஷங்கள் மாறி வர்றது, அந்த யுகங்கள் மாறி வர்றது, இதெல்லாமே ரிதமிக்காக இருக்குது. அதே மாதிரி நம்ம இதய துடிப்பு, நாடி எல்லாமே ஒரு வித லயத்தில் இருக்குது, இயற்கையின் ஒரு அங்கம். இப்போது இசையில் இளைஞர்கள்லாம் ஜாஸ்தி இந்த ரிதமை தான் லைக் பண்ணுறாங்களே, மெலடி கூட பேக்ரவுண்டுக்கு போயிட்டு போ, சத்தம் தான் இருக்க வழியே, அந்த பாட்டு என்னங்கிறது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா தான் நமக்கு பாட்டு வரும். அந்த லயத்தில் ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருக்குது, அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது அவங்களுக்கு. அதனால் அந்த ரிதம் அப்படிங்கிறது, அதாவது லயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். ஆனால் கர்நாடக சங்கீதத்தில் தாளம்னு ஒன்று பூத்தி நம்மளெல்லாம் ரொம்ப வேக வைக்கிறாங்க. எப்படின்னா தாளமுக்கும் ரிதமுக்கும் பேசிக்காக ஒரு வித்தியாசமே கிடையாது. ரிதமங்கிறது கண்டினியூஸாக ஒரே கால நேரத்தில் எது ரிப்பீட் ஆகிட்ருக்கோ அதெல்லாம் ரித்தம்னு சொல்லலாம். இப்போது ஒரு பெண்டுலம் டக்கு டக்குன்னு ஆடிட்டுருக்குன்னா அது ரித்மிக். ஸோ அந்த ரித்தமிக்கை வந்து ஒரு சைக்ளிக் பேட்டர்னாக நம்ம மாற்றும்போது அது தாளமாக மாறுது. ரொம்ப சிம்பிள் தான் அது. எப்படி வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி இன்ஃபினிட்டிவிட்டி சொல்லிட்டு போகலாம். அதே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அந்த மாதிரி ஒரு சுழற்சி வடிவத்தில், அதாவது சைக்ளிக் பேட்டர்னில் வரும்போது அது தாளமாக வருது. அந்த தாளத்தை வச்சு, அந்த தாளத்துக்கு நேராக சாகித்யத்தை வச்சு, அந்த சாகித்யத்தில் நம்ம இசை பண்ணும்போது அவர் ஒரு இசை கலைஞர் ஆகிடுறார், இசைவாணர் ஆகிடுறாரு, இசை செய்யக்கூடிய ஒரு வல்லுநர் ஆகிறார்கள். அது கூட மற்ற வாத்தியங்களெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப அழகாக மனசுக்கு ஹிதமான ஒரு வஸ்துவை எல்லாருக்கும் கொடுக்குறாரு. எப்படி சமைச்சு அதை அழகாக பரிமாறினா தான் அந்த சமையலுடைய ருசி ரொம்ப கூடும். அதே மாதிரி இசை செஞ்சால் மட்டும் பார்த்தாத இது எப்படி அழகாக நம்ம சேர்த்துருக்கோம், அதில் எப்படி அழகாக அர்த்தங்களை சொல்லியிருக்கோம், எப்படி அது மனசுக்கு இதத்தை கொடுக்குறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதை அனுபவிக்கிறதுக்கும் நம்ம பழகணும். எதுவுமே ஆர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி எதையுமே அனுபவிக்க தெரிஞ்சால் உலகத்தில் நமக்கு துன்பம் அப்படிங்கிறது ஓரளவு இல்லைங்கிறது எல்லாருடைய அபிப்பிராயம். இசை வந்து எல்லா தேசத்துலேயும் பரவி இருந்தாலும் அந்த இசைங்கிற பாஷையாக எடுத்துட்டாக்க அது ஒன்று தான், அதில் வித்தியாசமே கிடையாது. ஆனால் அதில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கவே செய்கிறது. அந்த மாற்றம் எதனால் வருதுன்னா அந்த தேசத்துடைய பாஷை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், மற்றபடி வாத்தியத்தை உபயோகிக்கிறது எல்லாத்தையும் வச்சு தான் அதனுடைய லுக்குன்னு சொல்லுவாங்க, அதனுடைய காட்சி, அதை எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இருக்குது. உதாரணமாக நம்ம வெஸ்டர்ன் மியூசிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது பியானோ அல்லது கிட்டார், இந்த மாதிரி வாத்தியங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கீ இருக்கும். அந்த கீயை நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு போனால் ஒரு துவனி வருது, அப்படி வருது. ஸோ அதை வச்சே இவங்க வந்து காடுங்கிற சிஸ்டமில் ஒரே நேரத்தில் 2-3 ஸ்வரங்களை ஒலிக்க செய்வதுக்கு காட் சிஸ்டம் என்று பெயர். அந்த காட் சிஸ்டமில் ஒரு அழகு இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் நமக்கு நினச்ச மாதிரி அமுத்த முடியாது. கார்டன் நோட்ஸ்ன்னு இருக்குது, அதை வச்சு அவங்க வந்து 7000-8000 கார்ட்ஸுகள் உற்பத்தி பண்ணி பாட்டுடன் சேர்க்கும்போது அதில் ஒரு இனிமை இருக்கிறது. ஆனால் அதே கிழக்கத்திய நாடுகள், இந்தியா, சைனா இந்த மாதிரி தேசத்தில் எடுத்துட்டிங்கன்னா அந்த கார்ட் சிஸ்டம் இல்லாமல் மெலடின்னு சொல்லுவாங்க. அதாவது அதில் வந்து ஒரு மென்மை இருக்கும், ஒரு ஒரு ஸ்வரமும் ஒரு மாதிரி அசைவலியே இருக்கும். க ம ப த ப ம க ம ரி க ம க ரி க ம க ரி க ரி ச. இந்த அசைவில் இருக்கும்போது அதில் ஒரு அழகு. இந்த ஸ்வரங்களை எடுத்துவிட்டு அங்கே வந்து வார்த்தைகள் போடும்போது அந்த மெலடி வந்து ஒரு பாட்டாக மாறுகிறது. இவ்வளவு தான் இதில் இருக்கக்கூடிய ரகசியமானது, ஒரு சென்ட்ரல் பாயிண்ட், கருவுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம வந்து அவருடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி, அந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, அந்த ஜனங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி எண்ண முடியாத அளவு இசை வடிவங்கள் உலகத்தில் தோன்றி இருக்குது. அது வளர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
நேயர்களே, இதுவரைக்கும் இசை பற்றி சிவாஞ்சலியிலிருந்து வந்திருந்த விஜயேந்திர ராவ் அவங்களும் மஞ்சுளா ராவ் அவங்களும் நமக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இசைக்கு மொழி இல்லை அப்படிம்பாங்க, ஆனால் இசையே நம்முடைய உணர்ச்சிகளுடைய மொழி தான் அப்படின்னு இவங்க ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. இசையை கேட்டு ரசிக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இசை பற்றிய நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரசிகர்களும் இருப்பாங்க. இசையை விரும்புகிறவங்க எல்லாருக்குமே அது பற்றிய தொழில்நுட்ப அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் அது பற்றிய அடிப்படை விவரங்கள் நமக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த விவரங்கள் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் நமக்கு ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் சார்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக்கலாம். வணக்கங்க.
நேயர்களே, நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியில், அல்லது 0422243105 என்ற தொலைபேசி எண்ணில். Thank you.